முடிவுரை. நமது பயணத்தின் முடிவிற்கு வந்துவிட்டோம். இருப்பினும் நாம் தற்போது தான் தொடங்கியுள்ளோம் என்றாலும் மிகையாகாது. நாம் சில அடிப்படை கேள்விகளை குறித்து சிந்தித்தோம். வேறே தேவர்கள் உள்ளனவா? அப்படி இருந்தால் அது நாம் வேதத்தை புரிந்து கொள்வதில் என்ன மாற்றத்தை உண்டாக்கும்? நாம் வேதத்தின் பிரபலமான பகுதிகள் மட்டுமின்றி வழக்கத்திற்கு மாறான மற்றும் அதிகம் அறியப்படாத பகுதிகளை அறிதல் என்ன மாற்றத்தை உருவாக்கும்? வேதம் போதிக்கும் நாம் காணக்கூடாத உலகம் உண்மை என்று அறிதல் நமக்குள் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? வேதத்தில் கூறப்பட்டுள்ள அசாதாரணமான உலகை குறித்து நான் அறிந்தபோது நான் அறிந்த எல்லாவற்றையும் குறித்த என் கண்ணோட்டத்தை அது மாற்றியது. அதனை இரண்டு வார்த்தைகளில் என்னால் விளக்க முடியும். அடையாளம் மற்றும் நோக்கம். இப்புஸ்தகத்தை வாசித்ததினால் நீங்களும் இவ்விரண்டு காரியங்களை குறித்து பரவசம் அடைந்திருப்பீர்கள் என நம்புகிறேன். நம் அடையாளம். நமக்கு தேவனுடைய குடும்பத்தில் ஒரு வீடு உண்டு. புதிய ஏற்பாடு முழுமையும் காணப்படும் கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்ற போதனையே இப்புஸ்தகம் முழுவதும் விவாதிக்கப்பட்டுள்ளது. பழைய ஏற்பாட்டின் தெய்வங்கள் மெய்யானவை என்பது உன் தேவனாகிய கர்த்தரை தவிர வேறே தெய்வங்கள் உனக்கு இருக்கக்கூடாது என்ற கட்டளையை நாம் விளங்கிக் கொள்ள உதவுகின்றது. அக்கட்டளை பணம், உடைமை அல்லது வாகனங்கள் மீது நமக்கு இருக்கும் ஈர்ப்பினை குறித்து கூறவில்லை. அது தேவன் தன் மக்கள் மீது வைத்திருக்கும் தீவிரமான அன்பை குறித்து பேசுகின்றது. மெய் தேவனை தவிர வேறெந்த தெய்வர்கள் பக்கமும் நாம் திரும்பக்கூடாது என்பதனை வலியுறுத்துகின்றது. தேவன் பிற தெய்வர்களையும் அவர்களை பின்பற்றுபவர்களையும் தேசங்களை தண்டித்ததின் விளைவு கொடூரமானது. நாம் ஒரு நாளில் பாவத்திற்கு அடிமையாய் பிற தெய்வர்களால் சூறையாடப்பட்டு தேவனால் கைவிடப்பட்டவர்களாய் வாழ்ந்தோம். தேவனிடமிருந்து பிரிக்கப்பட்டு அவரது வாக்குத்தத்த அன்பிற்கு புறம்பானவர்களாய் பவுல் கூறுவது போல் வாழ்ந்தோம். நாம் தொலைந்து போனவர்களாய் தேவனது சத்துருக்களாய் பிற தெய்வர்களை சேவித்தோம். இதனை அறிதல் தேவனால் தத்தெடுக்கப்படுதல் மற்றும் சுதந்திரவாளிகள் என்ற போதனைகளின் அர்த்தம் என்னவென்று புரிந்து கொள்ள உதவும். தேவன் தனது கைகளினால் படைத்த இவ்வுலகில் தன் குடும்பத்துடன் நாம் வாழும் திட்டத்தை கைவிடவில்லை. ஆம், பாபேலில் அவர் மனிதர்களை தள்ளிவிட்டார். ஆனால் உடனடியாக தான் உதறிய மனிதர்களை மீட்கும் நோக்கத்துடன் ஆபிரகாமை அழைத்தார். அப்போஸ்தலர் 10:26-27. நாம் காணக்கூடாத ஆவிக்குரிய உலகின் உண்மையை குறித்து அறிதல் வேதாகமத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு அவசியம். அது பழைய ஏற்பாட்டில் காணப்படும் விக்கிரக வழிபாடு எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பாவமல்ல என்பதனை உணர்த்தும். அதுவே பாவம். இஸ்ரவேல் மெய்யான தேவனை தொழுது கொள்ள அழைக்கப்பட்ட தேசம். அவர்கள் தேவனை மறுதளித்து பிற தேவர்களை பின்தொடர்ந்த போது சிறைப்பிடிக்கப்பட்டு பிற தேசங்களைப் போல் தள்ளப்பட்டனர். ஆகவேதான் வேதத்தில் இரட்சிப்பு என்பது விசுவாசத்தினால் என்று போதிக்கப்பட்டுள்ளது. தேவன் நம் நடைமுறையில் மாற்றங்கள் ஏற்படுவதை காட்டிலும் நாம் மனப்பூர்வமாக அவரில் நம்பிக்கை வைக்கின்றோமா என்பதனை தான் பார்க்கின்றார். நாம் தேவாதி தேவன் மீது நம் இருதயத்தில் பற்றுதலாயிருந்தால் அவர் நம்மை இரட்சிப்பார். ஆனால் வேறே தேவர்கள் மீது நம்பிக்கை வைத்தால் அதன் பலனை ஒரு நாள் நாம் அறுவடை செய்வோம். இன்று தேவனுக்கு உண்மையாய் இருப்பது என்பது இயேசு சிலுவையில் சம்பாதித்த மீட்பை பற்றி கொள்வது. அவரே மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். நம் நல்லொழுக்கம் மற்றும் பழக்க வழக்கங்கள் நம்மை தேவனுக்கு அருகில் கொண்டு செல்வதில்லை. நாம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டதால் அவரது நியமங்களை பின்பற்ற வேண்டும். அவரது கட்டளைகள் நாமும் பிறரும் அழியாதபடி நம்மை பாதுகாத்து மகிழ்ச்சியான மற்றும் நிறைவான வாழ்வை நோக்கி நம்மை நடத்தி செல்லும். அது தேவனது குடும்பத்தில் அவரது தெய்வீக குடும்பத்துடன் அவரது ராஜ்யத்தில் புதிய ஏதேனில் வாழப்போகும் வாழ்க்கையை ருசி பார்க்க உதவும். நமது நோக்கம் ஏதேனை மீட்கும் தேவனது திட்டத்தில் நமக்கு பங்குண்டு. தேவனுடைய குடும்பத்தில் அங்கத்தினராக மாற ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் உள்ளது. அது இயேசு கிறிஸ்துவின் ரூபத்தில் நம்மை தேடி வந்த தேவாதி தேவன் மீது முழுமையான விசுவாசம் வைப்பதே. அவ்விசுவாசம் ஆச்சரியமான ஆசீர்வாதங்களை மட்டுமின்றி நம் வாழ்வை குறித்த தெளிவையும் நமக்கு கொடுக்கும். தேவனது குடும்பத்தின் அங்கத்தினர்களுக்கு ஒரு ஊழியம் உண்டு. தேவனது பிரதிநிதிகளாக அவரது நல்லாட்சியை பூமி முழுவதும் படர செய்வது மற்றும் அவரது ராஜ்யத்தில் அங்கத்தினர்களை சேர்த்தல். அப்போஸ்தலர் 2 தொடங்கிய அவரது திருச்சபையாகிய கிறிஸ்துவின் சரீரத்தினால் உண்டாகும் மகா பெரிய மீட்பினை பரவி பெருக செய்தல். முதல் ஏதேனில் ஏற்பட்ட வீழ்ச்சி பூமி முழுவதும் ஒரு கொடிய வியாதியாய் பெருகினதை குணப்படுத்தும் மருந்தாக சுவிசேஷம் பாவத்தால் பாதிக்கப்பட்டவர்களை குணமாக்க வேண்டும். நாம் தேவாதி தேவனை குறித்த உண்மையை எடுத்து செல்பவர்கள். எல்லா தேசங்கள் மீதும் அவர் வைத்திருக்கும் அன்பினை அறிவிப்பவர்கள். மற்ற சிருஷ்டிப்பு முதல் தன் பூலோக வீட்டின் தன் குடும்பத்தினருடன் தேவன் வாழ விரும்புவதை நிறைவேற்ற உழைப்பவர்கள். ஏதேன் மீண்டும் உயிர் பெறும். உலகத்தின் கண்டங்கள் ஒவ்வொரு வருடமும் ஒன்றை விட்டு ஒன்று தூரமாக நகர்கின்றது என்பது உண்மையே. ஆனால் கண்டங்கள் பிரிந்து செல்லுதல் மனித உணர்வுகளால் உணர முடியாதது. அதனை ஆராய்ச்சியினால் கிடைக்கப்படும் தகவல்கள் மூலமாகவே நாம் அறிகின்றோம். அதனை போன்றே தளராது முன்னேறும் தேவனுடைய ராஜ்யமும் சுவிசேஷம் எவ்வாறு ஒவ்வொரு நபராக இருளின் வல்லமையிலிருந்து பொய் தேவர்களின் பிடியிலிருந்து விடுவிக்கின்றது என்பதனை நம் கண்களால் காணக்கூடாதது. ஆனால் அது நிச்சயமாக வளர்ந்து வருகின்றது. நம் கண்களால் பார்க்கக்கூடாமல் இருப்பினும் தேவன் தன் திட்டத்தை நம் மூலமாக நிறைவேற்றுகின்றவர் என்பதனை அறிதல் அவசியம். நம் வாழ்விலும் சரீரத்திலும் தேவன் ஞானமாக செயல்படுகின்றார் என்பதனை விசுவாசியாமல் காணக்கூடாத உலகத்தை நம்புவது சாத்தியமற்றது. தேவனது திட்டமான உலகளாவிய ஏதேனை உருவாக்குவதில் தேவனும் அவருக்கு உண்மையாயிருக்கும் தேவதூதர்களும் நமக்கு உதவிகரமாக இருக்கின்றனர் என்பதனை தெளிவாக அறிந்து வாழ்தல் அவசியம். யாரோ ஒருவர் தேவனுடைய ராஜ்யத்தில் இணைக்கப்படுவதில் மற்றும் பாதுகாக்கப்படுவதில் நம் பங்களிப்பு அவசியம். பாவ உலகில் ஒவ்வொரு நாளும் இருளின் அதிகாரத்தில் வாழும் மனிதர்களை சந்திக்கும் வாய்ப்பு நமக்கு அளிக்கப்படுகின்றது. நாம் செய்யும் மற்றும் பேசும் அனைத்தும் ஒரு தாக்கத்தை உருவாக்கும் தன்மையுடையது. நாம் வேடிக்கை பார்ப்பவர்களாக இல்லாமல் செயல்படுகின்றவர்களாய் வாழ வேண்டும். விசுவாசத்தின்படி வாழ்தல் என்பது ஒன்றும் செய்யாமல் இருப்பதல்ல, அது நோக்கத்துடன் வாழ்தல்.